இப்ப நான் விஷு என்று வரம் கொடுக்கிறான் என்று எண்ணும் போது, ஒரு நோயாளியை பார்த்து அன்புடன் பரிவுடன் பார்த்து நாம் இன்று ஒரு வேலையை செய்ய வேண்டும் என்று எண்ணுகின்றோம், துரிதமாக போக வேண்டும் என்று எண்ணுகின்றோம், நல்ல காரியங்களை செயல்படுத்த வேண்டும் என்று எண்ணுகின்றோம். ஆனாலும் ஒரு நண்பன் நோயாளியை வேதனைப்படும் போது அல்லது அவனால் அதிர்ச்சியால் தாங்க முடியாது துடிக்கிறான் என்று வைத்துக் கொள்வோம், நாம் கண்கொண்டு அவனை உற்று பார்க்கும் போது அவனை பதமாக்கி பதிவாக்கி விடுகின்றது, அவனென்று வேதனை உணர்வு நுகரச் செய்கின்றது, நண்பன் வேதனைப்படுகிறான் என்று உணர்த்துகின்றது. ஆனால் உணர்ந்த உணர்வு நம் உடலுக்குள் சென்ற பின் இந்திர லோகத்திற்குள், ஏனென்றால் நாம் இன்னும் இந்த உணர்வுகள் இந்த லோகத்திற்குள் இறங்கி புகுந்து எங்கள் நல்ல செயல்கள் எல்லாம் தடைப்படுத்துகிறான் என்று. நாம் அணுக்கள் தன்மை இருந்தாலும், நம் உடலில் இருக்கக்கூடிய அணுக்கள் இருந்தாலும், விஷத்தை நாம் உணவாக உட்கொண்டால் எப்படியோ ஒரு மனிதன் வேதனைப்படும் உணர்வை நுகரப்படும் போது நாம் ஒவ்வொன்று உருவாகும் சக்தி வளர்ச்சி பெறும் சக்தியாக இருக்கும்போது வேதனை என்ற உணர்வு நமக்குள் வந்த பின் இந்த லோகத்திற்குள் திறனில் புகுந்து எங்கள் நல்ல காரியங்களை எல்லாம் செயலற்றதாக மாற்றுகின்றார். ஆகவே சித்திர புத்திரன் கணக்கின் பிரகாரம் யமன் தண்டனை கொடுக்கின்றான். நாம் ஒரு மனிதன் நோயாளர் இருக்கப்படும் ஒரு தன் பதிவாக்கின்ற சித்திரம் அந்த உடலின் தன்மை, நம் உடலுள் இந்த அணுவின் தன்மை ஆனால் புத்தன் ஆகிவிடுகின்றது. ஆகவே இதன் வழிப்படி நமக்குள் அடிக்கடி நோயாளி 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 என்ற உணர்வை எடுத்தால் இந்த லோகம் நரகலோகமாக தான் மாறும் என்பதனை தெளிவாக்குவதற்காக இந்த இந்து லோகத்திற்குள் இறங்கி புகுந்து எங்களை தொல்லை கொடுக்கின்றான் சிவனே என்று இங்கு சிவனிடம் அறிகின்றார். நாம் நுகரும் உணர்வுகள் நமக்கு இந்து லோகமாக மாறும்போது, நமக்குள் செயலாக்கங்கள் தடைப்படும் போது, நாம் உடலின் இயக்கங்கள் எவ்வாறு அது குன்றுகின்றது என்பதனை தெளிவாக்குவதற்காக இந்த உடலுக்குள் அந்த வேதனை தாங்காது சிவனிடம் அறிகின்றார். ஏனென்றால் உடலுக்குள் விஷத்தன்மை பாய்ந்தால் உடல் தான் முதல்ல அறிகின்றது. ஆனால் அதே சமயத்தில் உணவின் தன்மை இயக்க தெரிவிப்பது கண்ணாக இருப்பினும் அந்த உணர்ச்சிகள் நம் உடலிலே பட்ட பின் இந்த உடலின் தன்மை வேதனைப்படுகின்றது. அவ்வாறு வேதனைப்படும் போது நாம் எதை எண்ணுகின்றோம், உடலில் நினைந்த பின் என்னால் தாங்க முடியவில்லையே, இப்ப நோயாளி தன் நண்பன் என்ற நிறைவும் போது அவன் துடிக்கப்படும் போது நாம் நுகர்ந்தோம் என்றால் நமக்குள்ளும் அந்த பதட்டமும் பயமும் வருகின்றது, நம் நல்ல காரியங்களை செய்ய முடிகின்றதா. ஆகவே இதை போல நமக்குள் சந்தர்ப்பத்தால் எடுத்துக்கொண்ட உணர்வுகள் நம் உடல்களிலே விளைகின்றது. அந்த விளைந்த உணர்வுகளை நாம் எப்படி மாற்ற வேண்டும் என்ற நிலை வரப்படும் போது எல்லோரும் தேடி வருகின்றார்கள். இந்த உடலில் உருவாக்கும் நல்ல குணங்கள் அனைத்தும் உடலான சிவரிட வருகின்றது. எங்கள் நாங்கள் செயல்படும் நிலைகளை தடைப்படுத்தும் நிலை கொண்டு இறைவனின் எங்குக்குள் புகுந்து நல்ல செயல்கள் ஏனென்றால் கொள்ளுகின்றது என்பதற்காக அது இறைவன் என்று காரணம் தெரிவித்து எங்கள் எங்களுக்குள் இறைவன் புகுந்து எங்கள் காரியங்களை எல்லாம் தடைப்படுத்துகின்றார், எங்களை காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்று அந்த சிவரிடம் வந்து மோதுகின்றார். சிவனோ விஷ்ணு வரம் கொடுத்து விட்டான், நாம் அனைவரும் விஷ்ணுவிடம் செல்வோம். அந்த பகமை உணர்கொண்ட அவனை உள்புகாதபடி தடைப்படுத்தும் சக்தி அவனுக்குத்தான் உண்டு என்று இந்த சிவன் சொல்லுகின்றான். ஏனென்றால் இந்த தடைப்படுத்தும் நிலை கொண்டு எல்லோரும் சேர்த்து விஷ்ணுவிடம் கேட்கின்றார், நாம் வரம் கொடுக்கத்தானே முடியும், அதை தடைப்படுத்தும் சக்தி எனக்கு இல்லை. நாம் ஒருவன் வேதனைப்படுகிறான் என்றால் கண் உணவை நுகர்ந்து உயிருடன் ஒண்டப்படும் போது நாம் தடைப்படுத்துவது யாரு, இந்த கண் தான் தடைப்படுத்த வேண்டும். ஆக நுகர்ந்து உணவின் தன்மை அறியுகின்றது, கண் தடைப்படுத்தினால் அவன் வேதனை தன்மையை நாம் உணர முடியாது. ஆக உணர்ந்தால்தான் அவனுக்கு உதவி செய்ய முடியும். அந்நண்பனுக்கு அவன் படும் வேதனையை நாம் கண்ணுற்று கருவழி பதிவாக்கி உணரின் தன்மை நுகரச் செய்வது வீரான விஷ்ணு அந்த உணரின் தன்மை கொண்டு வரம் கொடுத்து விடுகின்றான். அந்த உணர்வு உடலுக்கு சென்று அந்த நண்பனை காக்கும்படி உணர்ச்சிகள் தூண்டுகின்றது. இவ்வாறு நண்பனை காக்கும்படி உணர்ச்சிகளை தூண்டினால் அந்த நல்ல குணங்கள் அனைத்தும் இவன் படும் வேதனை கண்டு இந்த உடலில் இயக்கவே கொண்டுகின்றது என்பதனை தெளிவாக்கி இதற்கு மார்க்கம் என்ன, அப்ப விஷ்ணுவுடன் கேட்கப்படும் போது பிரம்மன் அல்லவா உருவாக்கி விட்டான், அவனிடம் செல்வோம் என்று வருகின்றன. அவனிடம் வரப்படும் போது அவன் என்ன செய்கின்றான், தந்தை சொல் நான் தட்டக்கூடாது, அவன் உணர்வுபடி நான் உருவானத்தும் அதன் வழியே என் செயல் இருக்கு, நான் இதை உருவாக்கும் நிலையில் மாற்றினால் உருவரும் சக்திகளை இழந்துவிடும். ஆகவே இம்முத்தொழில் நம் உயிர் உடலும் உணர்வும் என்ற நிலைகளில் அந்த உணர்ச்சியின் தன்மைகள் எவ்வாறு செயல்படுகின்ற முத்தொழில் இந்த உடல் உடல் எவ்வாறு மும்மலம் என்று உயிரின் இயக்கம் வெப்பத்தாலும் அந்த உணர்வின் செயல் வெப்பத்தால் இயக்குவதும் ஆக உணர்வின் தன்மை உடலாகவும் இப்படி மும்மலமாக எவ்வாறு இயங்குகின்றது. மும்மலம் இணைந்த பின்னம் உடல் என்ற அமைப்பே வருகின்றது. ஆக எதனின் உணர்வு அதிகரிக்கின்றதோ அந்த உணர்வின் தன்மை கொண்டு உடல் இயக்குகின்றது. இதைத்தான் கீதையிலே திரும்ப திரும்ப சொல்லி கண்களின் இயக்கம் எவ்வாறு, அந்த உணர்வின் நுகரச் செய்வது எவ்வாறு, நம்மை மேய்ப்பது யார், நம் கண்தான், நல்லது காட்டுவதும் நல்வழியில் வழிகெடுத்துவதும் கெட்டதிலிருந்து விடுபடை செய்வதானாலும் உயிரின் தன்மை நுகர்ந்தப்பின் விஷ்ணு அதன் உணர்வை உணர்த்திவிட்டு அதன் உணர்வாக உடலுக்குள் செல்லும் போது அது தருவாகி விடுகின்றது. மீண்டும் உருவானால் பிரம்மம் தன் குணத்தின் தன்மை உருவாக்கும் தன்மை வந்து விடுகின்றது. அந்த உணர்வின் தன்மை உடலாக்கப் போகும்போது நல்ல உணர்வு தீமை உணர்வு ஆனால் வேதனை என்ற நோய்கள் எப்படி வருகின்றது என்பதனை தெளிவாக இந்த ரோகத்தின் தெளிவுத்தன்மைகளை ஞானிகள் தெளிவாக்கியுள்ளார்கள். இதனை நாம் எவ்வாறு மாற்றியமைக்க வேண்டும் என்பதற்குத்தான் இந்த மூவரும் கலந்து கொள்வார்கின்றனர். அப்ப அந்த உடலுக்குள் இருக்கும் அனைவரும் எங்களால் வேதனை தாங்க முடியவில்லை, எங்களை காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் ஓலமிடுகின்றனர். இவர்களும் சேர்த்து நான் என்ன செய்ய வருவோரை வரவழைக்கத்தான் முடியும் சிவன் உடல். அதே சமயத்தில் விஷ்ணு நான் வருவோருக்கு வரம் கொடுக்கத்தான் முடியும், என் தந்தை வரப்பிரகாரம் அதன் உணர்வை உருவாக்கும் தன்மைதான் இயக்குணத்தின் தன்மையோ, அக்குணத்தை இயக்கச் செய்வதும் அதனை வளர்க்கச் செய்வதும் தான் என் வேலை என்று இப்படி மூன்று பேரும் தன் நிலைகளை காட்டுகின்றார். இயற்கை நம் உயிர் நம் உடல் எவ்வாறு இங்கே இயங்குகின்றது என்பதனை தெளிவாக உணர்த்துகின்றனர். காவிய ரூபமாக காட்டி இதை வேறு வேறு திசைகளில் பிரித்து இந்த உண்மையின் நிலைகளை மாற்றி அவரவர்கள் உணர்வுக்கொப்ப அவர்கள் வாழ்க்கையை சித்தரித்து விஷ்ணு என்றும் பிரம்மன் என்றும் அவன் ஆக்கங்களும் சிவன் என்று நிலைகள் பிரித்து இவர்கள் உணர்வுக்கொப்ப பூஜைகள் செய்ததும் புனஸ்தலங்கள் பிரம்மாவை வணங்கினால் எனக்கு நன்மை செய்தான், விஷ்ணுவை வணங்கினால் எனக்கு நன்மை செய்தான், சிவனை வணங்கினால் அவன் எனக்கு நன்மை செய்தான் என்றும் இவர்கள் வணக்கத்தின் நிலையை தான் கொண்டு வருகின்றனரே தவிர பரிவும் பண்பும் அன்பும் கொண்டு பிறருக்கு உதவி செய்தால் இந்த உணர்வு நமக்கு எப்படி உருவாகின்றது, நமக்கு பண்பும் அன்பும் எவ்வாறு அது சீரழிகின்றது, பண்பும் அன்பும் மடிகின்றது எவ்வாறு, ஆனால் மடிந்த பின் பண்பும் அன்பு மற்ற நிலை வரப்படும்போது இந்த உணர்வின் தன்மை மறு உடலை எவ்வாறு மாற்றுகின்றது என்பதனை தெளிவாக கூறுகின்றது நமது சாஸ்திரம். இதை நாம் சற்றும் சிந்தித்து பார்த்தல் வேண்டும். இதை போன்று அப்போது மூன்று பேரும் தயிர்க்கின்றனர். உடலுக்குள் இருக்கும் மனித உடலை உருவாக்கிய அந்த உணர்வின் அணுக்கள் மீண்டும் மோலம் இடுகின்றது. எங்களால் தாங்க முடியவில்லையே, எங்களை காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்று இந்த உடலுக்குள் துடிப்பானால் நாம் என்ன செய்கின்றோம், ஒவ்வொரு நிலத்திலும் இந்த விபத்திலிருந்தும் தன் தொல்லைகளிலிருந்தும் மீள வேண்டும் என்ற உணர்ச்சிகளை தான் தூண்டுகின்றது. இவ்வாறு நம் உடலுக்குள் உணர்ச்சிகளை தூண்டும் போது இது எவ்வாறு வழி நடத்துவது என்று அறிவதற்காக அப்போதுதான் சிந்திக்கின்றார். இவை அனைத்தும் கண்ணனுக்கே தெரியும். நாம் புலவிலிருந்து மனிதனாகி மனிதனுக்கு பின் இந்த நஞ்சினை வென்று உணவினை ஒளியாக மாற்றி அந்த ஒளியின் சரீரமாக இருக்கும் துருவ மகிழ்ச்சி அவனின் உணர்வுக்கு இந்த கண்ணே மூலமாகின்றது. அவனை ஒளிமயமாக்குவதற்கும் உண்மையின் உணர்வை உணர்த்துவதற்கும் அவனை கற்று காற்றிலும் உணர்வின் தன்மை அவன் பெற்ற உணர்வுகள் அவன் ஒளியாக மாற்றியுள்ளது. ஆகவே கண்களால் கவர்ந்து உணர்வினை உடலாக்கி உணர்வாக மாற்றி உணர்வின் நிலையாக வெளிப்படுவதை சூரியனின் காந்த புலனறிவு கவர்ந்து இந்த பரலோகத்தில் வைத்துள்ளது. அதனால்தான் இவை அனைத்தும் நாம் உணர்வின் தன்மை எண்ணப்படும் போது பரமாத்மா ஆக இந்த பரத்து உணர்வு எதை பதிவாக்கின்றோமோ அதன் உணர்வின் தன்மை நாம் நகர்ந்து அந்த உணர்வுக்கொப்பம் நம்மை எவ்வாறு செயலாக்குகிறது என்று கண்ணுக்கு பேர் பரமாத்மா என்றும் கண்ணனுக்கு பேர் பரமாத்மா என்று வைக்கின்றான். அனைத்தையும் அவன் வருகின்றான். கண்களால் காட்டு விண்ணின் நிலைகள் அடைந்தாலும் துருவ நட்சத்திரம் என்ற நிலையை அடைந்த பின் அதனின்று வெளிப்படுவதை சூரியன் காந்தப்பலனறி கவர்கின்றது. இந்த பரமாத்மாவான பரலோகத்திற்கு அந்த உணர்வின் தன்மை வருகின்றது. ஆக கண்ணால் காட்டப்பட்ட உணர்வும் அதனால் உணர்ந்த உணர்வின் தன்மை ஒளியாக்கி துருவ நட்சத்திரமானாலும் இந்த கண்ணுக்கே அவன் எண்ணிய உணர்வுகள் எதுவும் அதை கவர்வதும் அந்த உணர்வுக்கொப்ப அங்கே அழைத்துச் செல்வதும் அதற்குண்டான புரிகளை காட்டுவதும் அவனுக்கு இடைப்பட்ட தவறுகள் வந்தால் அதனை உணர்த்தி அவன் வழி நடத்துவதும் உணர்ச்சி உணர்கொண்டு தான் மீள வேண்டும் என்ற உணர்வை பெற்றவன் தான் துருவன். அந்த துருவம் மகிழ்ச்சியானது. ஆகவே அவனை ஒளிமயமாக்குவதற்கு மூலமாக இருந்தது கண்களில். ஆகவே அவனிடம் கேட்டார் நல் பயன் உண்டு என்று தெளிவாக்குகின்றனர். அப்ப அவனிடம் கேட்டால் என்றால் பொருள் என்ன? கண்களால் உற்று நோக்கி உணர்வின் தன்மை ஒளியாக்கி ஒளியின் சரீரமான அவனிடம் அந்த துருவ நட்சத்திரத்தின் ஒளிகாந்த நான் சக்தி பெற வேண்டும் என்று எண்ணினார். ஆக அவன் கண்களால் உருவாக்கப்பட்டு அந்த உணர்வின் அலைகளாக சூரியனால் கவரப்பட்டு இந்த பூமியில் இருப்பதை நாம் அந்த கண்ணின் தன்மை கொண்டு நாம் எண்ணி இயங்கினார் அவனுக்கு தெரியும். ஆக அந்த உணர்வின் தன்மை அங்க பதிவாக்கி நமக்குள் வரப்படும் கண்ணின் காந்த பலனால சத்தியபாமா அதன் உணர்வை நமக்கு நுகரச் செய்கின்றான். ஆக அவன் தீமையை வென்றவன் அந்த உணர்வின் தன்மை நமக்கு நுகர்கின்றது. நுகர்ந்த பின் நம் உடலுக்குள் புகுந்தது அந்த நெஞ்சி வென்றிடும் சக்தி அங்கே பெறுகின்றது. ஆகவே இந்த உடலின் தன்மையிலிருந்து இந்த உடலை மாய்த்து இன்னொரு உடலை உருவாக்கும் விஷத்தின் தன்மையிலிருந்து விடுபட அருளி என்ற உணர்வினை நாம் நுகர வேண்டும் என்பதற்காக இந்த கண்ணனை கேட்போம் என்று கூறுகின்றனர். அப்போதுதான் இதை நாம் வழிபடித்து நாம் எப்படி தர வேண்டும் என்று காவிய தொகுப்பின் முன்வைத்து நாம் நுகரும் வழியும் நாம் நம்மை மீட்டிடும் நிலையும் நல்லதை செய்தாலும் அந்த தீமைகள் நமக்குள் வராது தடுக்கும் நிலைகளை எவ்வாறென்று மனிதன் பக்குவப்படுத்தி வாழ வேண்டும் என்பதனை தெளிவாக கூறியுள்ளான். அதனை நாம் பெறுகிறேன். ஆக அதற்குத்தான் இந்த கண்ணனை கேட்கின்றனர். அந்த கண்ணனை கேட்டபின் அந்த கண் தான் இவை அனைத்துக்கும் மூலம் என்ற நிலையை தெளிவாக கூறுகின்றனர். ஏனென்றால் எல்லாவற்றுக்கும் கண்ணே மூலம். கண்கள் கொண்டு உணர்வை நுகர்ந்தது, அந்த உணர்வு நுகர்ந்து ஒளியானது, அந்த கண்ணால் உணர்ந்த நொடிகள் இங்கே வரப்படும் போது நாம் அந்த நினைவு கொண்டு நாம் எண்ணினோம் என்றால் அந்த கண்ணின் வழியே நமக்கு தீமைகள் நீக்க முடியும். உதாரணமாக டாக்டர் என்று சொல்வார்கள். நாம் பல டாக்டர்களை பார்க்கின்றோம். இந்த டாக்டர் கைராசி டாக்டர் என்று சொல்லுகின்றோம். அந்த கைராசி டாக்டர் என்று சொல்லப்படும் போது நமக்குள் பதிவாக்கியிருந்தால் அல்லது இன்னொருவர் பதிவாக்கியிருந்தால் இந்த டாக்டரிடம் சென்றால் உடன் நலமாகும் என்று நமக்குள் பதிவானார். பதிவான நிறைவில் எங்கே செல்லுகின்றது? அந்த டாக்டர் எங்கே இருக்கின்றாரோ அந்த இடத்தின் தன்மையை அழைத்து செல்லுகின்றது. ஆக மற்றவருடைய சார்ந்தவருடன் அது விசாரிக்க செய்கின்றது. இந்த இடம்தான் என்று காட்டிய பின் இந்த கண் தான் அழைத்து செல்லுகின்றது. இந்த உணர்வின் தன்மை நாம் நுகர்ந்த பின் இதை நினைப்பது யார்? நமது கண்கள். நுகர்ந்த உணர்வொன்று நம்மை இயக்குவது யார்? இந்த கண்கள் தான். நுகர்ந்ததை உணர்வின் தன்மை இயக்கச் செய்வது யார்? கண்கள் தான். அதன் உணர்வின் தன்மை நுகர்ந்த பின் உயிர் இதை இயக்குகின்றது, உணர்வின் தன்மை அணுவாக்குகின்றது, அதன்படி வளர்ச்சி பெறும் உடலாக மாற்றுகின்றது. இதை நாம் தெளிவாக தெரிந்து கொண்டால் இந்த வாழ்க்கையில் தீமையிலிருந்து எவ்வாறு விடுபட வேண்டும், இந்த உடலுக்கு பின் என்றும் ஏகாந்த நிலையில் பகமை உணர்களோ நஞ்சோ நம்மை தாக்கி அந்த வேதனை என்ற உணர்வுகளை நமக்குள் புகாது என்றும் ஏகாந்த நிலை என்ற பெற்ற அருள் மகிழ்ச்சி உணர்வுகளை நாம் பெறுதல் எவ்வாறு? நாம் பல கோடி இன்னல்களை கடந்துதான் என்று நம்மை மனிதனாக உருவாக்கியுள்ளோம். ஆகவே நம் உயிரான ஈசனுக்கும் அந்த உணர்வுக்கு தக்க அவனும் நம்முடன் சேர்ந்தே வேதனைப்படுகின்றன. தீமை என்ற உணர்வு உணர்த்தப்பின் அந்த உணர்ச்சியின் தன்மை கொண்டு அந்த எண்ணத்தால் உருவான கண்ணின் துணை கொண்டு அது இயங்குகின்றது. முதலே உணர்வுகள் எண்ணங்களாகின்ற உயிருடன் ஆனால் இருண்ட நிலை கொண்டு தான் பார்க்க முடியவில்லை என்று உணர்வுகளை நுகரப்படும் போதுதான் அந்த நுகரம் தன்மை கொண்டு எண்ணங்கள் தோன்றி அந்த உணர்வின் உணர்வால் ஆக கண்கள் உருவாகின்றது. கண்கள் உருவானத்தில் ஒன்றை நுகர்ந்து உணர்வின் தன்மை பதிவாகும் போது அந்த கண்கள் உற்று நோக்கி உணர்வின் எண்ணங்களை உருவாக்குகின்றது. அந்த உணர்வின் எண்ணங்கள் உருவாக்கும் போது மீண்டும் எண்ணும் போது கண்படி அப்பாதையை காட்டுகின்றது. ஆக அதன் உணர்வின் தன்மை நம்மை இயக்குகின்ற நிலையை தெளிவாக கூறுகின்றது நமது சாஸ்திரம். கண்ணின் இயக்கம் உயிரின் இயக்கம் உடலின் இயக்கம் என்ற நிலைகளில் தெளிவாக கூறுகின்றது. இதனை நாம் எவ்வாறு வழிபடுத்த வேண்டும் என்று இதில் பக்தி என்பது வேறு அறுவடி பெற்ற அருஞானி உணர்வை நாம் பெற வேண்டும் என்று பக்தி கொள்ள வேண்டும். அறுவடி பெற்ற பின் நான் பார்க்கும் அனைவருக்கும் அறுவடி பெற வேண்டும் என்று அவர்கள் நலம் பெற வேண்டும் என்று பக்தி கொள்ளுதல் வேண்டும். ஆக அந்த உணர்வின் தன்மை நாம் நுகர்ந்தால் காக்கும் உணர்வு கொண்ட தெய்வமாக மாறுகின்றது. அது உணர்வின் தன்மை எடுத்து அவர்கள் நலம் பெற வேண்டும் என்று எண்ணினால் இந்த உணர்வு அவர் நலம் பெற செய்கின்றது. நாம் நுகரும் உணர்வையே அது தெய்வமாகின்றது. ஆகவே நாம் தெய்வமாக வேண்டும் பிறரை காக்கின்ற நாம் தெய்வமாக வேண்டும் என்றால் அந்த சக்தி வேண்டும். ஒரு குழம்பினை நாம் வைத்தால் எப்பொருளின் அதில் இணைத்துள்ளோமோ அந்த சுவையின் தன்மை தான் வரும். நாம் நுகர்ந்த உணர்வுகள் எவையோ அந்த உணர்வின் தன்மை கொப்பதை நாம் சொல்வரும். அந்த சொல்லின் தன்மை கொண்டு காக்க வேண்டும் என்ற இந்த உடலை இயக்குகின்றது. ஒரு நல்ல டாக்டரை அழைத்து சென்று அவர் காக்க வேண்டும் என்ற உணர்ச்சிகளை நம்மை ஊட்டுகின்றது. நுகர்ந்த உணர்வின் தன்மை இப்ப கண் நமக்கு எவ்வாறு அது நம்மை வழி நடத்துகின்றது. ஆகவே நுகர்ந்த உணர்வு இந்த உணர்ச்சியில் ஊற்றுவது உயிரே. உணர்வின் தன்மை நுகர்ந்தாலும் அதை பதிவாக்கிக் கொள்கின்றது, மீண்டும் நினைவாக்கப்படும் அதை செயல்படுகின்றது. ஒருவன் தீமை செய்கிறான் என்றால் தீமையின் நிலையை நமக்குள் பதிவாகின்றது. தீமையை நீக்கி அருஞான உணர்வு நமக்குள் எடுக்கப்படும் போது அந்த தீமையை அடக்கும் உணர்வு நமக்குள் வருகின்றது. ஆக தீமை செய்தான் தீமை செய்தான் உடுதல பட்சமாக எடுத்தால் அந்த தீமையின் உணர்வு வந்து நம்ம நல்ல குணங்களை பகமையாக மாற்றுகின்றது. ஆகவே நாம் தீமை அகற்றி அருஞான உணர்வை உற்று நோக்கி உணர்வின் தன்மை நமக்குள் எடுத்தால் அது நமக்குள் டாக்டர் ஆகின்றது. தீமையின் நிலைகள் அகற்றி அகற்றின் உணர்வை செயலாக்கி நமக்குள் வழி நடத்தும் நல்வழி காட்டுகின்றது. நாம் இன்னும் இது எது எடுக்கின்றது, கண்ணுக்குள் பரிவாக்கத்தும் கண்ணின் நினைவாற்றல் சொல்வ நட்சத்திரத்திற்கே செல்லுகின்றது. அதன் உணர்வின் தன்மை கவரும் நாம் எதை வைத்தோமோ அது ஈர்க்கும் சக்தி வருகின்றது. ஆக அந்த ஈர்க்கும் சக்தி சொல்வ நட்சத்திரத்திலிருந்து வரும் உணர்வுகள் இந்த பரமாத்மாவாக அமர்வது இந்த பரலோகத்துக்கும் மற்றது உருவாக்கும் உணர்வின் சக்திகளாகவும் இருக்கின்றது. ஆகவே இவன் உற்று பார்த்து உணர்வின் தன்மை அங்கே சென்றால் அதனின்று வருவதை சூரியன் காந்தப்புறனரை கவர்ந்து நம் பூமியில் பர செய்வது பரலோகமாக இருக்கின்றது. இந்த பரலோகத்தில் பறந்திருப்பதை நிலையினை நாம் எண்ணத்தால் கவரப்படும் போது தன்னின் நினைவை அங்கே விட்டு அதனின்று வந்த உணர்வை பெற வேண்டும் என்றால் அவனின் தொடர் கொண்ட உணர்வினை நாம் எழுதியிருக்கான். நண்பன் என்ற நிலைகள் கோபிக்கப்படும் போது கோபத்தின் இரு உணர்வும் படுகின்றது. உணர்வின் அலைகளை சூரியன் காந்த புலனாரி கவர்கின்றது. தன் கொண்டு இவன் எதிரி என்ற உணர்வும் எனக்கு தீங்கு செய்தான் என்ற உணர்வை பரிகின்ற இருவருமே. ஆக இருவரும் அமெரிக்காவில் இருக்கிறார் என்றால் சந்தர்ப்பத்தில் நண்பன் வந்த பின் உன் நண்பன் அங்கே நல்லா இருக்கிறார் என்றால் இது தாங்க முடியாத நிலை. எனக்கு துன்பம் கொடுத்தவன் எப்படி வாழ முடியும், அவன் மீண்டும் துன்பப்படுவான், அவன் தொல்லைகளில் படுவான் என்ற உணர்வுகள் ஊட்டப்படும் போது அவன் உணவாக உட்கொண்டாலும் இந்த உணர்வுகள் இடைமறித்து இந்த கண்ணின் நினைவை அங்கு ஊடுருவுகின்றது. அந்த உணர்வின் தன்மையை இங்கு இயக்குகின்றது. இந்த ரேசர் இயக்கம் எப்படி இயக்குகின்றதோ இதைப்போல கண்ணின் நினைவாற்றல் விண்ணில் உள்ளொடிக்குள் எட்டி பார்க்கின்றது. அந்த உணர்வுடன் தொடர்பு கொள்ளும் போது அதன் உணர்வின் தன்மை நமக்குள் தெரிவிக்கின்றது. இதே போலதான் நம்முடன் வாழ்ந்த வளர்ந்து உடலை வெற்றி பெரும் சென்ற அந்த ஆன்மாக்களே நமக்குள் பரிவான நினை கொண்டு அந்த ஆன்மா சூழ்ச்சம் அடைந்த பின் அங்கே செல்ல வேண்டும் என்பது இந்த உணர்வின் நினைவாற்றும் போது நம்முடன் சேர்த்து அந்த உணர்வுகள் அங்கே அழைத்து செல்லுகின்றன. ஆனால் அந்த ஆன்மாக்களின் தன்மை நமக்குள் வராது தடுத்தும் அந்த அருவழி பெற்ற இந்த உணர்வு பட்டத்தில் இந்த நஞ்சினை அங்கே கரைக்கின்றது. சூரியன் அதை கவர்ந்து விண்ணுக்கு அழைத்து சென்று தன்னுடன் அரவழைத்துக் கொள்கின்றன. நஞ்சின் தன்மை மாற்றி மீண்டும் புதுமுனையின் நிலையை மாற்றுகின்றன. நாம் அழுக்கு பழைந்த உணர்வின் தன்மை நெருப்பிலே போடும்போது கருகிவிடுகின்றது. ஆனால் பல பொருள்களை இணைத்து அதை நெருப்பிலே வைத்து வெப்பத்தால் இரண்டரை இணைக்கவும் செய்கின்றது. ஆகவே சூரியன் தனக்குள் அது கழித்து விடுகின்றது. அதன் உணர்வு கழுவி வரப்படும் போது மற்றொன்றை தனக்குள் எடுத்து இரண்டரை கலந்து உருவாக்கவும் செய்கின்றது. ஆகவே இந்த வெப்பத்தின் தன்மை இதாகின்றது. கடும் வெப்பத்தில் அது பார்க்கப்படும் போது நஞ்சினை தெரிக்கின்றது. இதை போன்ற இயற்கை நிறைகளை நாம் உணர்ந்தறிந்து இந்த வாழ்க்கையில் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதனை தெளிவாக்குவதற்காகத்தான் இந்த கண்களின் இயக்கமும் உயிரின் இயக்கமும் உடலின் அமைப்பும். ஆக உடலின் காக்கும் தன்மை வருவது அரவணைப்பதும் உணர்வதை நாம் இயக்குவதும் அந்த உணர்வின் தன் உடலை வரும்போது உருவாக்குவதும் இப்படி இந்த லோகமாக மாறுகின்றது. இவையெல்லாம் கவர்ந்து உணர்வின் வித்தாக வித்திடுவது கண்ணே என்ற நிலையை தான் கீதையில் எல்லாவற்றுக்கும் மூலமாக இருப்பது கண்ணன் என்றும் அவனை நீ வணங்கினால் போறும் வந்து எந்த கண்ணனை எப்படி வணங்க வேண்டும். இதை ஒவ்வொருவரும் உணர்வை கொண்டு உருவமாக்கி அந்த உருவத்தையே நாம் கடவுள் என்று வணங்கும்படி செய்து விடுகின்றது. சிவன் என்று வரப்படும் போது அவன் அரவணைக்கும் அதை செய்கின்றான் என்றும் அதற்கென்று உருவம் அமைத்து சிவனையை நான் வணங்கினால் அவன் என்னை காப்பாடு என்றும் தான் ஆசையை உணர்வை நுகரப்படும் எந்த ஆசையை வளர்கின்றது அது நிராசையாக மாறும்போது வெறுப்பின் தன்மை அடைகின்றது. இதே போல விஷ்ணு வனம் கொடுக்கிறான் என்றும் அவன் சங்கு சக்கரதாரி என்றும் சக்கரத்தை வைத்துள்ளார். நாம் நுகரும் உணர்வு ஒளி எழுப்புகின்றது. உணர்வின் தன்மை நம் உடலை சுழல்கின்றது. தாக்கும் போது வெப்பம் அறிகின்றது. உணர்வின் தன்மை தனக்கு கவர்ந்து அந்த உணர்வின் இயக்கமாக உருவாக்குகின்றது. அவன் சங்கு சக்கரதாரி என்றும் விஷ்ணுவை காட்டுகின்றார். நாம் நகர்வது எதுவோ ஒலியாக எழுப்புகின்றது. உணர்வின் தன்மை நம் உடல்நிலையை சுழல்கின்றது. ஆகவே அவனை உயிரை விஷ்ணு என்றும் அங்கே காட்டுகின்றனர். ஆகையெல்லாம் உருவமாக்கி அது வரும்போது விஷ்ணுவை அவனுக்கு வணங்கி அவனுக்கு ஆராதனை செய்து அபிஷேகங்களை செய்தால் ஆக அதற்காக மெச்சி உனக்கு நல்லது செய்வான் என்று இப்படி கூறுகின்றது. அபிஷேகம் ஆராதனை செய்யும்போது நாம் பல தவறுகளை செய்கின்றேன், பல தவறுகள் செய்தை சம்பாதிக்கின்றேன், ஆக ஆண்டவனுக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும் இந்த வருஷம் என்று ஒப்புக்கொள்கின்றேன். வியாபாரத்தில் ஒரு காசை அழுத்தி வைப்பார். இன்னை பார்க்கலாம் திருப்பதி செல்வர்கள் இங்கே சேலத்தில் அதற்குண்டான வியாபாரிகள் எல்லாம் இங்கே மகிமை காசு என்ற நிலையில் உண்டியில் போட்டு இது திருப்பதி என்று இதில் வடிக்க போகும்போது இது தனி காசை இவர் கஷ்டப்பட்டு கொண்டு இந்த மகிமை காசை இதில் போடுங்கள் என்று சொல்வார். ஆக இவர்கள் இவர்களிடம் பறித்து எல்லோருக்கும் உணவை கொடுத்து வைத்து மிச்சம் இருக்கிற காசை உண்டியில் போடுவார். இத்தகைய உண்டியில் வரவில்லையா அந்த சாமிக்கே விளங்கிடுகின்றனர். அது அறிவித்தப்பும் அங்கேயோ என்னுடைய கடவுள் நான் வணங்கும் கடவுளை விளங்கி விட்டுவிட்டார் என்று எப்படி அங்கே இருக்கிறதெல்லாம் கொண்டு கொடுத்து அவன்கிட்ட வரம் வாங்கும்படி நம்மளை முட்டாளாக்கி வைத்திருக்கின்றார்கள். அவன் உயர்ந்த குணத்தை நாம் எப்படி எடுக்க வேண்டும், பண்பும் பரிவும் நமக்குள் எப்படி வளர வேண்டும் என்று ஞானத்தை ஊற்றி மேற்கொண்டு உடல் இச்சைக்கு நாம் வாழச் செய்தனர். தடைப்பட்டால் வேதனை என்ற உணர்வு வருகின்றது. இதை இடைமறித்து ஒவ்வொரு மதங்களும் எனது கடவுள் எனது கடவுள் என்ற நிலையில் வைத்துள்ளார். கிறிஸ்தவத்திற்கு இந்த 2000 வருஷத்துக்கு முன்னால் வந்த கடவுள் அவருக்கு நமக்குள் 4000 வருடங்களுக்கு முன்னாடி உணவின் இயக்கங்கள் எப்படி என்றும் உணவின் செயலாக்கங்கள் என்று தெய்வ அது குணங்களுக்கொப்ப உருவம் அமைத்து காட்டினது யாசகர். இந்த 4000 ஆண்டுகளுக்கும் இப்போ இந்த 2000 ஆண்டுகளுக்குள் வந்த பின் மற்றவரை ரசித்தான் அந்த நிறைவு கொண்டான் பரலோகத்திலிருந்து இங்கே பிறந்தான் என்றும் அவனே முழுமையான கடவுள் மற்றவரெல்லாம் பேய்கள் என்கின்றார். ஆனால் அதே சமயத்தில் இந்த மதத்தைச் சேர்ந்தவரெல்லாம் இவர்கள் எல்லாம் அந்த ஆவியின் தொடர்கொண்டு செயல் அல்ல அவர்களை பேய் என்று சொல்லுகின்றனர். ஆக எது பேய் எது தெய்வம் என்ற நிலைகள் இல்லாதிருக்கு. இதே போலதான் ஒவ்வொரு மதங்களும் அவரவர்கள் எடுத்துக்கொண்ட உணர்வுகள் பரிவாக்கப்படும்போது உள்நீங்கி இயக்குவதே கடவுள் என்ற நிலைகளில் மறந்து விடுகின்றன. மதத்தால் உணர்வுகள் நாம் இயற்றிய சட்டத்தை நுகர்ந்தான் அந்த உணர்வின் தன்மை கொண்டு நாம் நுகர்ந்த உணர்வை அணுவாக மாற்றுகின்றது. அது மீண்டும் எண்ணும்போது அந்த உணர்ச்சியின் தன்மை நாம் இயக்குகின்றது. ஒரு கம்ப்யூட்டரில் ஏதேனும் உணர்வை பதிவாக்க வேண்டுமோ மீண்டும் அதை இயக்க போகும்போது பயந்த நிலைகள் தான் நமக்கு இயக்கும். ஆகவே நமக்குள் பயந்த உணர்வு கொண்டு வரும்போது அந்த உணர்ச்சியின் எண்ணங்களாக நம்மை இயக்குகிறது என்ற நிலையை நாம் தெளிவாக தெரிந்து கொள்கிற வேண்டும். ஆகவே இதைத்தான் அன்று கண்கள் நாம் புழுவிலிருந்து கண்கள் தோன்றும் போது எண்ணங்கள் கொண்டு நான் பார்க்க வேண்டும் என்ற உணர்வு வந்தது. அந்த உணவின் தன்மை அந்த உடலிலே கண்கள் உருவாக காரணமானது. பல உடல்கள் ஒரு உடல் எண்ணியவுடன் கண் உருவாகவில்லை. ஒரு உடலிருந்து தானத்தன் தான் இதே போல பல உணர்வுகள் மாற்றமாகி கண்கள் இல்லாத போது பல உணர்வுகள் நோக்கி அந்த உணவின் தன்மை வேதனைப்பட்டு பார்க்க வேண்டும் பார்க்க வேண்டும் பார்க்க வேண்டும் என்ற உணர்வு பல உடல்கள் கவர்ந்து கொண்டதும் ஆக தான் சுவாசித்த உணர்வு வாசுதேவனுக்கும் தேவைக்கும் சிறைச்சாலைக்குள் கண்ணன் தட்டான் கம்சனை வெல்ல. ஆக இருளை நீக்கி பார்த்து உணர்ந்து தான் செயல்படும் உணவின் தன்னை எண்ணத்தால் எண்ணியது. இப்படி பல உடல்கள் தற்றத்தின் கண் உருவாகின்றது. அது கூர்மையாக பார்க்கின்றது அந்த உணவின் தன்னை அறிகின்றது. தீமை நன்மை என்ற நிறைகளை இது வழி நடத்துகின்றது. ஆக இதை உற்று பார்த்து அதன் வலிமை நுகர்ந்து அதனிடந்து மீள வேண்டும் என்று எண்ணுகின்றதோ அது வலுவை கொண்டது இதை தாக்கப்படும்போது அந்த வலிமை நுகர்ந்த உணர்வுகள் எதை இந்த உடலில் வாழ்ந்ததோ உடலை வெற்றி சென்றதன் எந்த கண் அதை உற்று பார்த்ததோ அதுதான் அர்ஜுனன் என்றும் வலிமை பெற்றது. ஆனால் பல வித்தைகளை கற்றுக்கொண்டான் என்றும் ஆகவே ஒரு உணர்வின் தன்னை அந்த ஒன்று வேதனைப்படுத்தி உணவாக உட்கொள்ளும் போது இந்த கண்கள் உன்னை வேதனைப்படுத்தும் என்று சொன்னால் அதனின்றி தப்பிக்கும் உபாயங்களை உணர்வு கொண்டு நகர்த்தி செல்லுகின்றது நல்வழி காட்டுகின்றது விலகி செல்லும்படி உணர்த்துகின்றது. இருந்தாலும் அதனுடைய வலிமை இதை தாக்கப்படும் போது அவன் உணர்வை நோரும்படி இது கூர்மையாக வைத்துக் கொள்கின்றன. அந்த வலிமை கொண்டு இந்த உடலை வச்சு சென்றதன் எதை கூர்மையாக இந்த கண்கள் பார்த்ததோ அந்த உடலுக்கு ஊடுருவி அதன் உணர்வை நுகரச் செய்து அதுவாக மாற்றுவதும் உயிரி. ஆக மாற்றினாலும் உணர்வை அறிவாக இழுத்து அந்த உணர்ச்சியின் தன்னை இயக்கச் செய்வது கண்களை. அந்த கண்களின் உணர்வுகள் அதற்குள் சேர்த்தத்தின் உடலின் அமைப்பாக மாற்றுவது உணர்வு கொண்டவை. ஆகவே இதை உணர்வுகள் எதுவோ இந்த உயிரின் இயக்கங்கள் வெற்றி அந்த உடலின் அமைப்புகள் மாற்றங்கள் மாறுகின்றது என்பதின் உண்மையினை உணர்த்தியது கண்களே. உணர்வின் தன்மை இயக்குவது உயிரே. உணர்வின் தன்மை உடலின் அமைப்பானது இந்த உணர்வுகளே. ஆகவே இதன்படி நாம் எவ்வாறு வாழ வேண்டும் என்ற மனிதன் 6வது அறிவு நாம் எவ்வாறு தெளிவாக தெரிந்திட வேண்டும். இனி இந்த வாழ்க்கைக்குள் மனிதன் உடலில் இன்னொரு உடலுக்குள் புகுந்து பெறக்கூடாது. இந்த உடலின் தன்மையை உருவாக ஒளியாக மாற்றிட வேண்டும். அதை செய்ய தவறினால் நமக்குள் நாம் எடுக்கும் வேதனை எண்ணங்கள் நமக்குள் யமனாகின்றது. அந்த வேதனை உணர்வுகளை நமக்குள் நரகலோகத்திற்கு அழைத்து சென்று விடுகின்றன. இதை போன்ற நிலைகளிலிருந்து நாம் மீள்தல் வேண்டும். ஆக இஞ்ஞான உலகில் இந்த காற்று மண்டல இந்த பரலோகமே நச்சுத்தன்மையாகும்போது நாம் சுவாசிப்பதே நாம் சுவாசிக்கும் உணர்வுகள் நம் உயிரிலே படும்போது சிவலோகமாக மாறுகின்றது மாற்றுகின்றது. அந்த வேதனை உணர்வு நம் உடலுக்குள் வந்து சிவலோகமாகவும் வேதனைப்படும் உடலின் உணர்வுகளை இந்த லோகமாக மாறுகின்றது. வேதனைப்படுத்தும் அணுவின் கருவாக உருவாக்கும் தன்மை கொண்டு அதன் உணர்வை அணுவாகித்தால் தர்மமாகி தன் எண்ணத்தை வேதனை உருவாக்கும் உணர்வை உட்கொண்டு உணர்வின் செயலாக இந்த உடலை மாற்றி அமைக்கின்றது. நாம் மனிதன் என்ற நிலையை இல்லாது போய்விடுகிறது. ஆக நாம் சிங்கத்து செயல்படும் தன்மையும் தீமையிலிருந்து விடுபடும் உணர்வுகள் அழிந்த பின் நாம் எதை வைத்து காக்கப் போகின்றோம். சற்று சிந்தித்து பார், இந்த உடல் நமக்கு சொந்தம் அல்ல. சொந்தமானது சொந்தமாக்கப்பட வேண்டிய உயிர் வழியாக இருந்து உணவிலே அறிவாகின்றது. அந்த அறிவின் தன்னை கொண்டு தெளிந்த அறிவு ஞானத்தை பெற்று இன்று பிறவில்லா நிலையில் அடைந்தவன் பல துன்பங்களை கடந்து துன்பத்திலிருந்து கடந்திட வேண்டும் என்று உணர்வை நுகர்ந்தவன் தான் இந்து துருவ நட்சத்திரமாக இருக்கின்றான். அவனின் உணர்வை நாம் நுகர்ந்தான். இன்னொரு உடல் இல்லாது இந்த உடலிலேயே உணர்வின் தன்மை ஒளியாகி இந்து ஒளியின் உணர்வாக மாற்றிக்கொண்டிருக்கும் அவன் உண்ட வட்டத்தில் நாம் இணைந்திட முடியும். அணுவின் தன்மை பெற்று கோழியின் தன்மை அடைந்து நட்சத்திரமாகி சூரியனாகி அதன் வளர்ச்சியின் சட்டத்தையும் ஒளியின் உணர்வாக உலகவே இயக்கும் தன்மை பெற்றது போல இந்த சூரியன் அழியலாம். இந்த உயிரின் தன்மை அருவொளி பெற்று இந்த துருவ நட்சத்திரம் அழியாது. அகந்த அண்டத்தின் உணர்வு சூரியன் கவர்ந்து அவன் இயக்க செயலாக மாற்றுகின்ற ஒரு பிரபஞ்சமாக அதன் உருவான உயிரின் தன்மை பெற்றபின் அகந்த அண்டத்தின் எண்ணத்தால் பாய்ச்சி எடுக்கும் சக்தி பெற்றவன். ஆக அகண்ட அண்டத்தின் உணர்வுகள் இந்த உடலில் உண்டு. அதன் உணர்வு கொண்டு கண்ணால் பற்று பார்த்து தீமைகள் என்று விடுபடும் உணர்வு இங்கு பெற்றப்பும் நினைவின் ஆற்றலை விண்ணிலே செலுத்தப்படும் அண்டத்தின் அக உணர்வுகளின் தனக்கும் நகர்ந்து இவளில் வென்று உணர்வின் ஒளியாக மாற்றும் திறன் பெறும்படி உங்களை நம்பும் உங்கள் உயிரை ஈசனாக மதித்து பழ ஆக எண்ணத்தால் உருவான கண்களும் தான் உயர்ந்த உணர்வுகள் பெற வேண்டும் என்ற எண்ண கண்களால் அந்த உணர்வின் தன்னை நுகர்ந்து உங்களால் உருவாக்க முடியும். இதை அறிந்தவன் கார்த்திகேயா மனிதன். ஆக மனிதன் நிலை கொண்டு தெளிந்திடும் உணர்கொண்டு தீமைகளை பாதுகாக்கும் திறன் பெற்றவன் மனிதன். ஆக அறுவடி என்ற உணவை கண் வழிகொண்டு அதன் உணர்வின் தன்மை நாம் உயிருடன் இணைக்கப்படும் ஒளி என்ற உணர்வினை உருவாக்கி இருளென்ற நிலைகள் அகற்றி என்றும் ஒளி என்ற உணர்வின் தன்மை பெறும் தகுதி பெறுகின்றோம். இதை நாம் மறந்திடலாகாது. மனிதனா பிறப்பதும் மிக மிக அதிர்வும் மனிதனான இந்த செல்வமும் நமக்கு வருவதில்லை, இந்த உடலும் வருவதில்லை. உடல் இல்லை என்றால் செல்வம் என்ன செய்யும்? செல்வம் இருந்தால் உடல் இல்லை என்றால் செல்வத்தை நாம் சீராக்க பயன்படுத்தும். செல்வத்தை தேடினாலும் பின் வந்தோர் அந்த செல்வத்தை மனமிருந்தால் சீராக்கவர் இல்லைவென்றால் ஆக எளிதில் கிடைத்தால் அந்த பணத்தை காக்கும் நிலையற்று சிதற விடுகின்றனர். ஆக அவனும் துன்பத்தை படுகின்றனர். ஆகவே செல்வத்தை வைத்து நாம் செழிப்பாக வாழ முடியாது. ஆக அருள் செல்வத்தை வைத்து இந்த செல்வத்தை பாதுகாக்க முடியும். அந்த செல்வத்தை பாதுகாக்கும் நிறை பெற்றால் அந்த உடலான அருள் செல்வத்தை நாமும் காக்க முடியும். அருள் செல்வத்தை காக்கும் நிறை வந்தால் உணரும் அருள் ஒளியை நமக்கு உருவாக மாற்ற முடியும். இந்த ஆறாவது அறிவின் தன்மை கொண்டு நாம் எவ்வாறு வாழ வேண்டும் என்ற எண்ணத்தைத்தான் இந்த உணவின் தன்மையை விஷ்ணு வரம் கொடுக்கின்றான், பிரம்மனை உருவாக்கின்றான், சிவனும் அரவணைக்கின்றான். நாம் எடுக்கும் உணர்வின் தன்மை கொண்டு உயிரான விஷ்ணு உணர்வுகளை உடலில் சுழலச் செய்கின்றது, உணர்வு ஒளியாக அனுப்புகின்றது. அந்த உணர்ச்சியின் தன்மை கொண்டு உடல் இயங்குகின்றது, உணர்வின் தன்மை கருவாகின்றது, அணுவின் தன்மை கரு மலமாகின்றது, மலத்தின் தன்மை உடல்